வணக்கம் அன்பு நேயர்களே, இது நியூசிலாந்து தமிழ் சங்கத்தினரின் தமிழ் தென்றல் வானொலி. இன்றைய நாளும் இனிவரும் காலங்களும் அனைத்து தமிழர்களுக்கும் நன்றி அமையட்டும் என்று இறைவனை வேண்டிக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சிக்குள்
செல்கிறோம்.
இன்றைய சிந்தனை துளிகள். நீங்கள் படிக்க துவங்கும் எல்லா புத்தகமும் முழுவதுமாய் படித்து முடிக்க வேண்டியவை அல்ல. முதல் அரை மணியில் உங்களை கவராவிட்டால் அதனை மேலும் படித்து நேரத்தை வீணாக்காதீர்கள். இன்றைய பொன்மொழிகள் வழங்குபவர் திருமதி புஷ்பராணி நடராஜா அவர்கள்.
தமிழ் தென்னல் நேயர்களுக்கு வணக்கம். தாழ்வு மனப்பான்மை தகத்தறியுங்கள். நமக்கு எதுவுமே தெரியாது, மற்றவர்களுக்கு தான் எல்லாம் தெரியும் என்று ஒருவன் எண்ணினால் அவருக்கு தாழ்வு மனப்பான்மை உருவாகும். எனக்கு தான் எல்லாம் தெரியும், மற்றவர்களுக்கு எதுவும் தெரியாது என்ற நினைப்பில் இருந்தால் அவருக்கு தன்னை மட்டுமே உயர்வாக நினைக்கும் மனப்பான்மை உண்டாகும். ஒருவருடைய முன்னேற்றத்திற்கு இந்த இருவித மனப்பான்மையும் உகந்ததல்ல என்பதோடு முயற்சிகளுக்கெல்லாம் இவ்வித மனப்பான்மையையும் தடக்கல்லாக மாறிவிடும். தாழ்வு மனப்பான்மை உள்ளவன் முயற்சிக்க தயங்குவான். தனக்குத்தான் எல்லாம் தெரியும் என்ற மனப்பான்மை உள்ளவன் முயற்சிப்பான், ஆனால் அவனுக்கு மற்றவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்காது. மேலும் அவன் மற்றவர்களை மதிக்க மாட்டான். தாழ்வு மனப்பான்மை உள்ளவன் மற்றவர்களுடன் கலக்க மாட்டான். ஆகவே முன்னேற நினைப்பவர்கள் முதலில் தாழ்வு மனப்பான்மையும் உயர்வு மனப்பான்மையும் தகர்த்து எறிய வேண்டும். இந்த இருவித மனப்பான்மையும் விரட்டி அடிக்க ஒரே மருந்து என்னவென்றால், எல்லாம் தெரிந்தவர் யாரும் இல்லை, ஒன்றுமே தெரியாதவர் ஒருவரும் இல்லை என்ற உண்மையை புரிந்து கொள்வதான். இந்த புரிதல் ஏற்பட்டுவிட்டால் திறந்த மனநிலை உங்களுக்கு உருவாக தொடங்கும். அவ்வாறான திறந்த மனநிலையே வளர்ச்சியின் மூலாதாரமாக விளங்கும். நன்றி, வணக்கம்.
நாடக விழா எதிர்வரும் ஏப்ரல் மாதம் முதலாம் தேதி மவுண்ட் ஈடன் வோ மெமோரியல் ஹாலில் காந்தி இல்லத்தினரின் வருடாந்த நிகழ்வாக காட்சிப்படுத்தப்பட இருக்கின்றது நாடக விழா. மாலை 6 மணிக்கு மவுண்ட் ஈடன் வோ மெமோரியல் ஹாலில் நாடக விழாவை காண தவறாதீர்கள். இதன் மூலம் கிடைக்கும் அனைத்து தொகையும் இலங்கையில் பாதிப்படைந்த தமிழ் மக்களுக்கான உதவிகளை செய்வதற்கு அனுப்பப்படும் என்பதை உங்களுக்கு தெரியப்படுத்துகின்றனர் நியூசிலாந்து காந்தி இல்லத்தில்.
வாங்க மக்கா வாங்க, எங்க நாடகம் பார்க்க வாங்க.
இலக்கிய சாரம் வழங்குபவர் வைத்திய கலாநிதி ராசநாதன் அவர்கள்.
வணக்கம் நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் செப்பு மொழிகளும் பழமொழிகளும் சரியும் பிழையும் சில செப்பு மொழிகளையும் பழமொழிகளையும் நாங்கள் தவறாக கூறுகிறோம், அதன் கருத்தையும் பிழையாக விளங்கிக் கொள்கின்றோம். இன்று இப்படி பிழையாக வழங்கி வரும் செப்பு மொழிகளும் பழமொழிகளும் ஆராயப்படுகின்றன. தமிழ் தரும் காட்சிகள் என்ற நூலிலிருந்து இது எடுக்கப்பட்டிருக்கின்றது. முதலாவது, கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன். கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன். இதை கம்பன் எழுதியதாக பலர் கருதுகின்றார்கள். ஆனால் கம்பன் இதை எழுதவில்லை. ராமாயணத்தில் இந்த வரிகளை காண முடியாது. அது மட்டுமல்ல, இந்த காலத்தில் கடன்பட ஒருவரும் கலங்குவதில்லை. ஏனென்றால் கடன் எடுக்காமல் ஒருவரும் வாழ்வில் முன்னேற முடியாது என்ற நிலை ஏற்பட்டுவிட்டது. உதாரணமாக, ஒரு வீடு 10 லட்சம் என்றால் அதற்கு சேமித்து வேண்டுவதென்றால் அது திடீரென்று 15 லட்சம் ஆகிவிடும். அதனால் தான் பலர் வீட்டை உடனே வேண்டி கடன் வேண்டி வாங்குகின்றார்கள். இரண்டாவது, களவும் கற்று மர. களவும் கற்று மர, இது தவறு. யாராவது எப்படி களவெடுப்பது என்று படித்துவிட்டு பின் அதை மறக்க வேண்டும் என்று சொல்வார்களா? களவும் கத்தும் மர என்பதுதான் சரியான பழமொழி. கத்து என்ற சொல் சூதாடுவதை குறிக்கின்றது. எனவே களவையும் சூதாடுவதையும் மறந்துவிட வேண்டும் என்பதுதான் சரியான பழமொழி. அதாவது, களவும் கத்தும் மர என்ற பழமொழியின் கருத்து. மூன்றாவது, கல்யாண சந்தடியில் தாலி கட்ட மறந்தான் என ஒரு செப்பு மொழி உள்ளது, இது தவறு. தாலி கட்டாமல் கல்யாணம் நடக்குமா? கல்யாண சந்தடியில் தாலி காட்ட மறந்தான். கல்யாண சந்தடியில் தாலி காட்ட மறந்தான் என்பதுதான் சரியான பழமொழி. தாலி கட்டு முன் தாலியை சபையோரிடம் எடுத்து சென்று ஆசி பெறுவது வழக்கம். சில நேரங்களில் இதை மறந்து விடுவார்கள். அதனால் எழுந்தது இந்த செப்பு மொழி. 1000 பேரை கொன்றவன் அரை வைத்தியன். இது பெரும் தவறு. பழமொழியின்படி 2000 பேரை கொன்றவன் தான் முழு வைத்தியன் என்ற கருத்து உண்டாகின்றது. இவ்வளவு பேரை கொன்றவிடம் யாராவது வைத்தியத்துக்கு போவார்களா? 1000 பேரை கொன்றவன், 1000 பேரை கொன்றவன் அரை வைத்தியம் வைத்தியன் என்பதுதான் சரியான பழமொழி. அந்நாளில் தமிழரின் சித்த வைத்தியம் மூலிகைகளை அடிப்படையாக கொண்டது. வேர்களில் நன்றாக ஆய்வு நடத்தியவரே சிறந்த வைத்தியர் ஆவார். வைத்தியத்தில் தகுதி பெற குறைந்தது 2000 வேர்களின் குணநலன்களையாவது ஆராய்ந்து கண்டு அறிந்திருக்க வேண்டும். இதனால்தான் 1000 வேரை கொன்றவன் அரை வைத்தியன் என்ற பழமொழி எழுந்தது. மண் குதிரையை நம்பி ஆற்றில் இறங்கலாமா? மண்ணால் செய்த குதிரையை நம்பி ஆற்றில் இறங்கக்கூடாது. அது அப்படி செய்தால் மூழ்க நேரிடும் என்ற கருத்துப்படை இந்த பழமொழி வழங்கி வருகின்றது. ஆனால் உண்மையில் அப்படி மண் குதிரையை நம்பிக்கொண்டு யாரும் ஆற்றில் இறங்குவார்களா? மண் குதிரை நம்பி ஆற்றில் இறங்கலாமா என்பதுதான் சரியான பழமொழி. மண் குதிரை நம்பி ஆற்றில் இறங்கலாமா? ஆற்று வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும் போது சில இடங்களில் புது மணல் சேர்ந்து மேடாக உயர்ந்து நெல் போடும் குதிர் போல் காணப்படும். குதிருக்கு மேலே போடும் நெல் உள்ளே போய்விடுவதைப் போல் ஆற்றில் மண் குதிருக்கு மேல் கால் வைப்பவரும் உடனே மூழ்கி விடுவான். ஆதலால் மண் குதிரை நம்பி ஆற்றில் இறங்க வேண்டாம் என்று இந்த பழமொழி எச்சரிக்கின்றது. காக்காய் பிடித்தல். காரியம் ஆக வேண்டுமானால் ஒருவருடைய காலை கையை பிடித்தாவது மக்கள் தாம் விரும்பியதை பெற்றுக் கொள்வார்கள். கால் கை பிடித்தல். கால் கை பிடித்தல் என்ற பழமொழியே நாளடைவில் மனிதர் நாவில் காக்காய் பிடித்தல் என்று மாறிவிட்டது. அரசனை நம்பி புருஷனை கைவிட்டது போல் மனமான பெண்கள் குடித்துவிட்டு அரச மரத்தை சுற்றி வந்தால் குழந்தை பிறக்கும் என்ற நம்பிக்கை அந்த நாளில் இருந்தது. ஆனால் பெண் கணவனோடு கூலி வாழாவிட்டால் குழந்தை பிறக்குமா? எனவே அரச மரத்தை நம்பி புருஷனை கைவிடக்கூடாது என்பதை காட்டவே இந்த பழமொழி எழுந்தது. எனவே சரியான பழமொழி அரசினை நம்பி புருஷனை கைவிட்டது போல், அரசினை நம்பி புருஷனை கைவிட்டது போல் என்பதே சரியானது. இறுதியாக ஆண் மூலம் அரசாளும், பெண் மூலம் நிர்மூலம். ஆண் மூலம் அரசாளும், பெண் மூலம் நிர்மூலம். இந்த பழமொழி இப்படி பிழையாக சொல்லப்பட்டு பல பெண்களின் வாழ்க்கை வாழ்வை பாழாக்கி இருக்கின்றது. மூல நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்கள் அரசாழ்வார்கள் என்றும் அந்த நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களால் அழிவு ஏற்படும் என்றும் யாராவது சொல்வார்களா? ஆண் மூலம் அரசாளும், பெண் மூலம் நிர்மலம். ஆண் மூலம் அரசாளும், பெண் மூலம் நிர்மலம் என்பதே சரியான பழமொழி. மூல நட்சத்திரம் சிறப்பான நட்சத்திரம் என்பது நமது சோதரர்களின் கருத்து. அதில் பிறந்த ஆண்கள் அரசாழ்வார்கள் என்றும் பெண்கள் கலங்கப்பட்டவர்கள் என்றும் இந்த பழமொழி கூறுகின்றது. நிர்மலம் என்றால் குற்றமற்றது, கலங்கமற்றது என்று பொருள்படும். எனவே சரியான பழமொழி ஆண் மூலம் அரசாளும், பெண் மூலம் நிர்மலம். நேயர்களே, இதுவரை நீங்கள் சில செப்பு மொழிகளையும் பழமொழிகளையும் அவற்றின் சரியான விளக்கங்களையும் கேட்டீர்கள். நன்றி, வணக்கம் நேயர்களே.
கண்மணி அன்போட காதலன், நான் எழுதும் லெட்டர் சி மடல் இல்ல கடிதாசி வச்சுக்கலாமா? ஆனா கடிதமே இருக்கட்டும், படி.
கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே.
பாட்டாவே படிச்சிட்டியா? அப்ப நானும் முதல்ல கண்மணி சொன்னேன்ல, இங்க பொன்மணி போட்டுக்க. பொன்மணி, உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம்.
பொன்மணி, உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே.
உன்ன நினைச்சு பார்க்கும்போது கவிதை மனசுல அருவி மாதிரி கொட்டுது. ஆனா அதை எழுதணும்னு உட்கார்ந்தா அந்த எழுத்துதான் வார்த்தை.
உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது.
அதான்,
அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது.
அதேதான் பிரமாதம். கவிதை கவிதை படி.
கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே.
என்னன்னு சொல்லாம அழுகா வருது. ஆனா நான் அழுது, என் சோகம் ஒன்ன தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல. அதையும் தாண்டி புனிதமானது. சாமியே நான் தானே தெரியுமா? சிவகாமியே சிவனில் நீயும் பாதியே, அதுவும் உனக்கு புரியுமா? சுபலாலி லாலியே லாலி லாலியே, அபிராமி லாலியே லாலி லாலியே, அபிராமியே தாலாட்டும் சாமியே நான் தானே தெரியுமா?
La 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 ஒரு மாணவி ஒன்பதாம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாணவி வாழ்ந்த பழமையன்னு பேச வந்திருக்காங்க. அதனால நீங்க மிகப்பெரிய உற்சாகப்படுத்தி நம்ம சுல்தானா பர்வீன நீங்க வரவேற்கணும்.
எல்லா புகழும் இறைவனுக்கே. உலகமெங்கும் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான கலைஞர் தொலைக்காட்சி ரசிகர்களுக்கும் முதலில் என் பணிவான வணக்கம். உலகமெங்கும் இருக்கக்கூடிய தமிழர்கள் எல்லாம் மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய இந்த வேளையில நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன். காரணம் என்னன்னா, நீங்க எனக்கு புதுசா ஒரு பதவியை கொடுத்துருக்கீங்க, பட்டிமன்ற பேச்சாளர்னு சொல்லி. அந்த பதவிய பதவி பிரமாணம் செஞ்சுட்டு பேசுறதுதான் அந்த பதவிக்கே மரியாதை. நடுவர் அவர்களே, வாழ்க்கைக்கு மகிழ்ச்சி தருவது வாழ்ந்த பழமையா வளரும் புதுமையான்னு கேட்டா நடுவர் அவர்களே சந்தேகமே வேணாம், வாழ்ந்த பழமைதான். நடுவர் அவர்களே, இந்த புதுமையான உலகத்துல இன்னைக்கு நமக்கு டிவி, கம்ப்யூட்டர், லேப்டாப், செல்போனு, இன்டர்நெட், ஐபேடு, பென்டிரைவ், டிஜிட்டல் கேமரா, ஏடிஎம், ஹீட்டரு, எஸ்கலேட்டரு, பிளே ஸ்டேஷனு, வாஷிங் மிஷினு, வாக்கம் கிளீனரு, ஏசி, ஃப்ரிட்ஜ், இதெல்லாம் இன்றைய விஞ்ஞான உலகத்துல நமக்கு கிடைச்சிருக்கு. ஆனா அன்னைக்கு இதெல்லாம் நம்ம முன்னோர்களுக்கு கிடைக்கல. அதனாலதான் அவங்க மன அமைதியா ஆரோக்கியமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு சாதாரணமா ஆபீஸுக்கு போறவங்க கூட பிபி மாத்திரையும் சுகர் மாத்திரையும் எடுத்துட்டு போறாங்களே. நான் கேட்கிறேன், அந்த காலத்திலே எந்த அரசனாவது எந்த மன்னனாவது போர் செய்ய போகும் பொழுது, ஆட்சியை பிடிக்க போகும் பொழுது, யுத்தத்திற்காக போகும் பொழுது பிபி மாத்திரையும் சுகர் மாத்திரையும் எடுத்துட்டு போனாங்களா? அறிவியல் புத்தகங்களை பார்த்து வியந்து போகிற நாம அறநெறி கருத்துக்கள் சொல்கின்ற புத்தகங்களை மதிக்கிறது இல்ல. அறநெறி புத்தகங்கள் ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில எதை கத்து கொடுத்துச்சுன்னு தெரியுங்களா? நீதி தவறாமல் இருக்கணும், அடுத்தவங்களினுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமா நடக்கணும்னு சொல்லிட்டு இருந்தது. இன்னைக்கு நாட்டுல என்ன நடக்குது? எல்லா முறைகேடுகளும் நோட்டுக்காக, எல்லா நோட்டுகளும் ஓட்டுக்காக, எல்லா ஓட்டுகளும் விலையில்லா பொருளுக்காக, எல்லா விலையில்லா பொருளும் பதவிக்காக, எல்லா பதவிகளும் முறைகேடுகளுக்காக. எதுவுமே நாட்டுக்காகவும் கிடையாது, மக்களுக்காகவும் கிடையாது. குடும்ப உறவுதான் தேசத்தினுடைய ஆணிவேர் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீ கடலும் மலையும் எங்கள் கூட்டம்னு உறவுகளை கொண்டாடினார் பாரதி. நடுவர் அவர்களே, அந்த காலத்துல அம்மா நடுவுல உட்கார்ந்து குழந்தைகளை சுத்தி உட்கார வச்சு அம்மா கையால் பிசைந்து கொடுக்கின்ற அந்த சாதத்தை உள்ளங்கையில் வாங்கி உண்ணுகின்ற ஆனந்தம் அனுபவம் இந்த மண்ணுக்கே உரிய பழமை அல்லவா? அந்த பழமையில நமக்கு மகிழ்ச்சி இல்லையா? ஆனா நடுவர் அவர்களே, இன்னைக்கு அம்மாவை பார்க்கவே முடியல. நான் வேலைக்கு போற அம்மாக்களை சொன்னேன். நடுவர் அவர்களே, பழமை ஒரு மனிதனுக்கு எதை கத்து கொடுத்துன்னு தெரியுங்களா? அன்பு, பாசம், நம்பிக்கை, மனிதாபிமானத்தை பழமை ஒரு மனிதனுக்கு கத்து கொடுத்துச்சு. இன்றைய புதுமை ஒரு மனிதனுக்கு எதை கத்து கொடுக்குதுன்னு தெரியுங்களா? அகம்பாவத்தையும் வன்மத்தனத்தையும் கத்து கொடுக்குது. சமூகத்தினுடைய அக புறங்களை கற்று தருவதற்கு பதிலாக ஸ்டேட்டஸ் வாழ்க்கையை கத்து கொடுக்குது. இதனால என்ன ஆகுது? நாட்டுல நிறைய முதியோர் இல்லங்கள் உருவாயிடுச்சு. சம்பாரிச்சுட்டு கல்யாணம் ஆன உடனே மனைவியையும் கூட்டிட்டு போய் வெளிநாட்டுல செட்டில் ஆகி வீட்டையே முதியோர் இல்லமாக்குறாங்களே. இந்த புதுமை வாழ்க்கைக்கு எப்படி நடுவர் அவர்களை மகிழ்ச்சி தர முடியும்? நடுவர் அவர்களே, பிள்ளையார் கோயில் இல்லாத தெருவு கூட பார்க்க முடியுது, பியூட்டி பார்லர் இல்லாத தெருக்களை பார்க்க முடியல. அந்த காலத்துல பெண்கள் எல்லாம் இயற்கையான பொருள்களை உபயோகப்படுத்தினாங்க. மஞ்சள், குங்குமம், சீகக்காய் உபயோகப்படுத்துறப்போ பெண்களினுடைய அழகு நிரந்தரமானதாகவும் இயற்கையானதாகவும் இருந்தது. அந்த காலத்துல பாட்டி கூட பியூட்டியா இருந்தாங்க. ஆனா இந்த காலத்துல பியூட்டி கூட சீக்கிரமே பாட்டியா தெரியறாங்க. நடுவர் அவர்களே, நடுவர் அவர்களே, உங்களுக்கே தெரியும், உலகத்தில் தோன்றிய முதல் மனிதன் தமிழன், முதல் மொழியும் தமிழே. கிட்டத்தட்ட 20,000 ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றிய தமிழ் இன்றைக்கு வரைக்கும் அழிந்து விடக்கூடாது என்று சொல்லி பாடுபடக்கூடிய ஒரு தலைவர், 91 வயதிலும் தமிழை உயிர் மூச்சாக கொண்ட தலைவர் என்று சொன்னால் உங்களுக்கே தெரியும், தலைவர் கலைஞர் அவர்கள். இதை ஏன் சொல்றேன்னா, அந்த காலத்துல சேரன் செங்குட்டுவன் மரத்தமிழச்சி கண்ணகிக்கு சிலை வடித்தான், பாண்டிய மன்னன் சங்கம் வைத்து தமிழை காத்தான், சோழ மன்னன் இலக்கிய புலவர்களை எல்லாம் ஆதரித்தான். இவர்கள் மூவருமே தமிழ் என்கின்ற பெண்ணுக்கு செய்ய வேண்டிய சீரை சரியாக முறையாக செய்தனர். இவர்கள் மூவரும் செய்த சீரை சற்றும் குறைவில்லாமல் தனி ஒருவராக இருந்து இன்றைக்கு தமிழ்காக்கும் மன்னராக திகழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் யான் வாழும் நாளெல்லாம் பண்ணன் வாழ்க என்பதற்கு ஏற்றார் போல தமிழை கட்டாய பாடமாக்கியது, தமிழை செம்மொழியாக்கியது திருக்குறளை தந்த ஐயன் திருவள்ளுவருக்கு குமரியிலே வானுயர்ந்த முழு உருவச்சிலை அமைத்தது, டால்மியாபுரம் என்பதை கள்ளக்குடி என்று பெயர் மாற்றம் செய்தது ஒரு தலைவர். ஆனால் அவர் பழமையை சார்ந்தவர் என்பதை நீங்க சிந்திக்கணும். நடுவர் அவர்களே, அதனாலதான் சொல்றேன், புதுமைங்கிறது குறுக்கு வழி, பழமைங்கிறது நேர்வழி. வாழ்க்கைக்கு மகிழ்ச்சி தருவது வாழ்ந்த பழமையே என்று நல்ல தீர்ப்பு வழங்குவீர்கள் என்கின்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லா புகழும் இறைவனுக்கு.
வணக்கம் நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இத்துடன் முடிவடைகின்றது. எனக்கு நிகழ்ச்சி தொகுப்பில் உதவிய அனைவருக்கும் நன்றி கூறிக்கொண்டு இன்று உங்களிடமிருந்து விடைபெறுவது ருத்ரா. மீண்டும் அடுத்த வாரம்
சென்றல் வந்து என்னை தொடும் ஆக சத்தம் இன்